இலங்கையின் பதுளை மாவட்டம் ஹல்தமுல்லை பிரதேசத்தில் தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியொன்று முழுமையாக நேற்றைய மண் சரிவில் புதையுண்டு போயுள்ளது குறித்த செய்திகளை நேற்றைய தமிழோசையில் நேயர்கள் கேட்டீர்கள். இன்று அந்த பகுதிக்கு சென்றிருக்கும் பிபிசி தமிழோசையின் செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் தற்போது அங்கிருக்கும் நிலவரம் என்ன என்று தொடர்பு கொண்டு
கேட்டேன். அங்கு நான் கண்டபொழுது மாலை நேரம் ஆகிவிட்டபடியால் அந்த புகார் சூழ்ந்து மழையில் பெய்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் இரண்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 800 மேற்பட்டவர்கள் இந்த முகாம்களில் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலச்சரிவு காரணமாக 194 பேர் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக பதுளை மாவட்டத்தில் உள்ள இடர் முகாமைத்துவ நிலைய இணைப்பாளர் உதயகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அந்த எண்ணிக்கை தொடர்பாக சரியான விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்க முடியாமல் இருப்பதாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இடம்பெயர்ந்த மக்களுடைய எண்ணிக்கையும் கூறுவது கடினமாக இருப்பதாகவும் அது தொடர்பான விவரங்களை தாங்கள் திரட்டிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
இன்றைக்கு ஜனாதிபதி அங்கே வந்து நடக்கும் மீட்பு பணிகளை வேகப்படுத்தும்படி உத்தரவிட்டு சென்றிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அவர் வந்தபொழுது என்ன கூறிவிட்டு சென்றிருக்கிறார்?
இந்த காலை ஜனாதிபதி அவர்கள் இந்த பகுதிக்கு விஜயம் செய்து உடனடியாக மக்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறியிருக்கின்றார். இந்த மீட்பு பணிகள் இடம்பெறுகின்ற இடத்தையும் அவர் சென்று பார்வையிட்டு இருக்கின்றார். இது மழை பெய்து கொண்டிருக்கின்றபடியினாலும் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மண் தனித்தன்மையாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் அந்த மீட்பு பணிகள் செய்கின்ற அதே நேரத்தில் நிலத்தை தெரிந்த பொழுது மேலும் மேலும் மண் சரிந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் மீட்பு பணிகளை தொடர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஜனாதிபதி அந்த வந்து இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு சொல்லியிருப்பதுடன் இடம்பெயர்ந்து தங்கியிருக்கின்ற முகாம்களில் சென்று மக்களை பார்த்ததுடன் இந்த அனர்த்தன் காரணமாக உயிரிழந்த பெற்றோருடைய பிள்ளைகள், அதாவது அனாதரவான நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் எண்ணிக்கையும் கூட மாறுபாட்டு நிலையில் சொல்லப்படுகிறது. ஒரு தகவல் சொல்கிறது 45 பேர் என்று, இன்னும் அதிகாரிகள் சொல்கின்ற 65 பேர் என்று. ஆனாலும் சரியான எண்ணிக்கை இதுவரை ஒழிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகளை அரசாங்கம் பொறுப்படுத்தி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்.
தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நீங்கள் யாரையும் போய் பார்த்தீங்களா?
இங்கு நான் சென்று அந்த இடங்களை பார்வையிட்டேன். குறிப்பாக குஷாந்த பகுதியில் இருக்கிற அந்த பாடசாலையில் மக்களை சென்று பார்வையிட்டேன். அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பெருந்தொகையான மக்கள், அவருடைய உறவினர்கள், இந்த நிலச்சரிவு காரணமாக காணாமல் போனவர்கள் உறவினர்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று அவர்களை தேடுவதற்காக, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லோரும் அங்கே படையெடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். வாகன நெரிசல் இருந்தது, மக்கள் வரமாட்டம் கூடுதலாக இருந்தது. அந்த இடம் தமிழ் சந்ததி மிக்கதாக இருந்த அதே நேரத்தில் ஒரு சோகமயமான ஒரு நிலைமை காணப்பட்டது. இங்கே பெரகர சந்தி என்ற இடத்தில் அப்புத்தலைந்து பல இடங்களில் கடைகள் வீடுகளிலும் கூட வெள்ளைக்கொடிகள் பறக்கப்படப்பட்டிருந்தன. பெரகர சந்தியில் சந்தி ஒரே வெள்ளைக்கொடி மயமாக காணப்படுகின்றது. மொத்தத்தில் இந்த பகுதி சோகமயமாக காணப்படுகின்றது.
மீட்பு பணிகள் எப்படி நடப்பதாக அங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க?
உண்மையிலே இந்த மீட்பு பணி என்பது வந்து மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்ற இடம் வந்து ஒரு மலைச்சரிவான சரிவான ஒரு இடமாக இருக்கின்றது. மேலே இருந்து நிலம் சரிந்து மண் கீழ் நோக்கி சென்றிருக்கின்றது. அந்த இடத்தில் குழித்தன்மை காணப்படுகின்றது, சேறாக இருக்கின்றது. வந்து குவிந்திருக்கின்ற மண்ணை எடுக்கும் பொழுது அதற்கு மேலாக மேலே இருக்கின்ற மண் வருவதாகவும், அதனால் அந்த இடத்தை தொடர்ந்து தோண்ட முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் மேலே அறிந்து வந்து மூடி இருக்கின்ற மண் கிட்டத்தட்ட 40-50 உயரத்துக்கு மூடி இருப்பதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இதன் காரணமாக எந்த இடத்தில் தோண்டுவது, எங்கே தேடி பார்ப்பது என்பது, இடத்தை அடையாளம் காண்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று 10 சதுரங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்று 3 எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதனை உறுதி செய்ய முடியவில்லை.
பதுளை மாவட்டம் கொசலாந்தைக்கு அருகில் இருக்கும் மாணிக்க வாசகம் நேயர்களே, அவருடைய தொலைபேசியின் ஒலித்தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது, மன்னிக்கவும். இதேவேளை காணாமல் போன தமது உறவுகளை தேடி அலைபவர்களின் அவலம் இன்றும் தொடர்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை சந்தித்தார் மாணிக்க வாசகம்.
பூனாங்களை போனோம், பூனாங்கல் எப்படி பார்த்து ஸ்கூல் அதெல்லாம் தேடி பார்த்து அங்கே பார்த்து முடிக்கிறனால விடிய காலம் 3 மணி, திருப்பி 5 மணிக்கு விடிய காலம் அந்த வழியில் இறங்கி வந்து இந்த பிள்ளைய எடுத்து ஆஸ்பத்திரியில் வந்து அப்படி இறங்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்தா பொட்டி அது இது அப்பாட்டு பொட்டிகள் அது தான் கிடைச்சி, வேற ஒன்றும் கிடைக்கல. அப்பாட்டு பொட்டி உடுப்பு அதுலேருந்து உடுப்பு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த உடுப்பு எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு இந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு அப்படியே திருப்பி தீத்தலா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இங்கே மோச்சரிக்கு போனால் மோச்சரினையும் ஒன்றையும் கண்டுகளில் வெள்ள தலையாக வெள்ளை வெறும் வெள்ளையாக தான் கிடைக்குது, எலும்பு மட்டும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, முகம் கூட இருக்கிறதுக்கு இடம் இல்ல. 3 பேரும் போயிட்டாங்க.
இவரது சோகம் இதுவென்றால் தப்பி பிழைத்தவர்களும் தமது அதிர்ச்சியில் இருந்து இன்னமும் மேலவில்லை. அப்படியான ஒருவரை சந்தித்தார் மாணிக்க வாசகம்.
ராஜகோபால் ராஜேஷ் ஸ்டீவன், சொந்த இடம் மீரியபத்த தோட்டம் கொஸ்லாந்த. எனக்கு 28 வயசு. 8 பேர் இருந்தோம் வீட்டில். எங்கள் அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சி, என் ஒய்ஃப், தங்கச்சியோட ஹஸ்பண்ட், தங்கச்சியோட மகள், என் மகன், எல்லாம் வீட்டில் 8 பேர் இருந்தோம் வீட்டில். அப்போ தங்கச்சி காலையிலேயே பயணம் வச்சு வேலைக்கு போவாங்க ஸ்டேட்டுக்கு. அவங்க வந்து சுபேசிங் பண்ணுறாங்க. இப்போ காலையிலேயே போனோன்னா முதல் ஃபோன் ஒன்று வந்துச்சு வீட்டுக்கு. அம்மா ஆன்சர் பண்ணி பேசக்குள்ளே இப்படி தான் சிலிப் போகுதுன்னு சொன்னாங்க. மண் சரிவு போகுது அப்படின்னு சொன்னதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண அப்பா அந்த டைமில் அப்பாவும் போயிட்டாரு மேலே மண் சரி வேறு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கோல் ஒன்று வந்துச்சு. வந்தோடனே அம்மா அந்த டைமில் ஆன்சர் பண்ணாங்க. அம்மா ஆன்சர் பண்ணோன்னா, அம்மா வீட்டை விட்டு போங்க வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு தங்கச்சி. அம்மா ஃபோனை கட் பண்ணோன்னு சத்தம் உண்டு வந்துச்சு. திடீர்னு சத்தம் உண்டு, ஒரு வித்தியாசமான சத்தம் தான் வந்துச்சு. வந்தோடனே அப்போ நான் தங்கச்சியோட மகளை தூக்கிக்கிட்டேன், என் மகனை என் ஒய்ஃப் தூக்கிக்கிட்டாங்க, அம்மாவையும் கூட்டிக்கிட்டு என் மின் வழியாக இல்லாமல் என் கிச்சன் வழியாக வெளியே வந்தேன். வெளியே வந்து 10 அடி தூரம் வந்துட்டு மேலே பார்க்குறேன், மண் சரி என்னை நோக்கி வந்துச்சு. வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ நான் எங்கிட்டுமே ஓடலை, எந்த அம்மாவும் போகலை, யாருமே போகலை, அங்கனே நின்றேன். நான் இப்படியே நின்றுட்டேங்கண்ணே. என்னை நோக்கி வந்து அப்போ எப்படியுமே நான் போக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நின்றுட்டேன். அந்த இடத்துல நின்றது உருப்பாடு அப்போ தான் நான் எந்த கடவுள் நான் கும்பிட்ற கடவுள் ஜீசுக்கிட்ட சொன்னேன், என்னை மட்டும் கொண்டு போ, எங்கட அம்மா எந்த மகன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் கொண்டு போ அப்படின்னு. உடனே அந்த வந்து என்னை நோக்கி வந்த இது 10 அடிக்கிட்டே வந்து உனக்கு திருமணிச்சு வாங்க. பணியை திரும்பி அந்த 1 செகண்டுக்குள்ளேயே பணியை போணுச்சு. ஏன்னா மொத்த பக்கம் போயிட்டு மொத்த பக்கம் இருந்த எந்த பணியை இருந்த குடும்பம் 5 பேருமே இறந்துட்டாங்க. ஒருத்தரை தவிர மற்றவங்க 5 பேர், எந்த தம்பி மாய்க்கு அண்ணன் தம்பி மாய்க்கு பழகினவங்க 5 பேருமே இறந்துட்டாங்க. சின்ன ஒரு பொடி எடுக்கலை, மண் சரியில் சிக்கிட்டாங்க ஆக்கல்ல. சின்ன ஒரு 6 மாதம் கை குழந்தையே ஒன்று இருந்துச்சு அவங்களோட கிட்ட. அப்போ நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒய்ஃபெல்லாம் கூட்டிக்கிட்டு சகதியில் இறங்கி ஒரு புதக்குழி வழியாக போனேன் கொஸ்ட்லாந்த எஸ்டேட்டுக்கு. போகல அங்கே போனோன்னா ஃபுல்லாக டஸ்ட்டில் மூடி, ஆனால் இப்போ அந்த வந்த புழுதிங்களில் அப்படியே ஊர் மூடி. அப்போ போயிட்டு என்னை உடுப்பு இல்லாமல் நான் சாரத்தோடு தான் போனேன். அவரை தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்சனை கொடுத்து டிஷர்ட் ஷர்ட் ஒன்று கொடுத்து போனோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பணியை வந்தோம் இங்கே கொஸ்ட்லாந்த தமிழ் வித்தியாலத்துக்கு வந்தோம். என் வீடு ஒரு ஏக்கர் போல் என் வீடு சுற்றி இருந்தது. இருந்த வீடு அப்படியே முடிஞ்சு, ஆடு 15, கோழி 25 கிட்ட இருந்தது, எல்லாம் மண்ணோட போயிட்டு. ஊரில் இருந்தாங்க ஒரு 80 குடும்பம், 80 குடும்பத்துக்கிட்ட இருந்தாங்க. எங்களுக்கு தெரிய பைக்கு 10 பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நேற்று தான் இருந்தாங்க. இன்றைக்கு யாரையுமே எடுக்கலை இது வரைக்கும். நேற்று எடுத்தபடி 10 பேருன்னு சொன்னாங்க. அதில் இன்றைக்கி ஒரு சின்ன பாபா உண்டு அடக்கம் செய்கிறோம். இன்றைக்கி கொஸ்லாந்த மயானத்தில் அடக்கம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தான் செய்ய போகிறாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு போகுது. இது வரைக்கும் இன்றைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு மையம் கூட எடுக்கலை. நேற்று ஒரு ஆக்கள்லாம் சேர்ந்து ஒரு 3-4 மையம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆமியில் ஒரு 3 மையத்துக்குள்ள எடுத்தாங்க. எல்லாம் ஆமிகள் எல்லாம் வந்து நிறையா பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மையம் கூட ஒன்று கிடைக்கல. மூடி இருக்கும் ஒரு 40-30 அடி உயரத்துக்கு மூடி இருக்கும்.
நிலச்சரிவில் தப்பி பிழைத்த ராஜகோபால் ராஜ்ஸ்டீவன்.